துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 23. குழந்தை விளையாட்டு. மாம்பழத்துக்கு போய் இரண்டாம் தடவையாக தன் பெரியம்மா பெண்ணுடன் சீராடிவிட்டு வந்தபோது வேம்பு வெறுங்கையுடன் வரவில்லை. அவளை கண்ட சாம்பு புருவத்தை சுழித்து கொண்டு வெறித்து வெறித்து அவளையும் அவள் கைப்பிடியாகவே கூட அழைத்து வந்ததையும் பார்த்தான். வேம்பு ஒன்றையும் கவனிக்காதவள் போல் அவனை தாண்டி கொண்டு போய், என்ன பார்க்கிறேள், யாரையும் கூட்டி கொண்டு வந்துடலை. என் பெரியம்மா பெண் கோமுவோட பிள்ளை இவன். இது அடிக்கிற லூட்டி தாங்கலை, ரெண்டு நாளைக்கு வைத்து கொள்ளடி என்றாள். வாடா பிச்சை, காப்பி தரேன் என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை தரத்தரவென்று உள்ளே இழுத்தாள். சுமார் 7 வயதுள்ள அந்த பிள்ளை சாம்புவை பார்த்து முகத்தை வலித்து அழகு காண்பித்தது. பிச்சை என்ற அந்த பிள்ளை வந்தப்புறம் சாம்புவுக்கு ஒரு நிமிஷமாவது ஓய்ச்சல் ஒழிவு கிடையாது. அவனுடைய பெட்டி சட்டை பைகளையெல்லாம் பிச்சை சோதனை போட்டான். சாம்புவின் முதுகு சரிவில் ஏறி சறுக்கி விழுவது அவனுக்கு வெகு வேடிக்கையாக இருந்தது. எல்லாவற்றையும் விட சாம்பு கோபித்து கொள்வதுதான் பிச்சைக்கு அசாத்திய தமாஷாக இருந்தது.
அடியே வேம்பு, இந்த சனியனை உள்ளே கூப்பிடு என்று இறைச்சல் போட்டான் சாம்பு.
யாரை சனியன் என்கிறேள், குழந்தையா, நன்னா இருக்கு, அவன் என்ன பண்ணினான் உங்களை என்றாள் வேம்பு.
என்ன பண்ணினானா, அவன் என் உயிரைத்தான் வாங்குகிறான்.
அழகுதான், நீங்கள் என் உயிரை வாங்குகிறதை விடவா.
அதிக பிரசிங்கி, விஷமம் பண்றான் என்றால் என்னென்னமோ பேசறியே.
குழந்தை என்றால் விஷமம்தான் பண்ணும். உங்க மாதிரி மண்டையை தடவி விட்டு கொண்டு உட்கார்ந்திருக்குமா என்று கேட்டாள் வேம்பு. உட்கார்ந்து மண்டையை தடவி விட்டு கொண்டிருந்த சாம்பு சட்டென்று எழுந்து,
உன் செல்ல பிள்ளை உன்னிடமே இருக்கட்டும், எனக்கு செத்த பேப்பர் வாசிக்கணும் என்று சொல்லி பிச்சையின் கையை கரகரவென்று இழுத்து உள்ளே கொண்டு விட்டு வந்தான்.
பிச்சை அதிக நேரம் உள்ளே இல்லை, வாசலுக்கு வந்துவிட்டான். அன்றைக்கு முதல் நாள் மழை பெய்திருந்ததால் மழை தண்ணீர் இங்கும் அங்கும் தேங்கியிருந்தது. அதை உதைத்து உதைத்து போகிற பேர் வருகிற பேர் மேல் வாரி இறைத்து அதனால் கிடைத்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். கடைசியில் அவனே ஒரு சிறு குழியில் விழுந்து எழுந்த பிறகுதான் அந்த விளையாட்டை நிறுத்தினான். அடுத்த விளையாட்டுக்கு அவன் கையில் ஒரு கவையும் ரப்பர் துண்டும் அகப்பட்டன. கவையில் ரப்பர் துண்டை கட்டி சிறு கற்களை வைத்து அடித்து கொண்டிருந்தான். கல் ஒன்று ஒரு முரட்டு பேர்வழியின் மேல் அகஸ்மாத்தாகப்பட்டு அவன் விழித்து பார்த்தபோது பிச்சை வீட்டுக்குள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். பேப்பர் படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த சாம்புவுக்கு வாசிப்பு மும்மரத்தில் பிச்சை வந்ததே தெரியாது. ஆனால் பிச்சை அவன் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இரண்டு சிறு கற்களை குறிப்பார்த்து விடவும் அவசர அவசரமாக கழுத்தை தடவி விட்டு கொண்டு சாம்பு திரும்பி பார்த்தான். ஆத்திரம் பற்றி கொண்டு வரவே அந்த விஷம கொடுக்கின் மென்னியை முறித்து விடலாம் என்று ஆவேசமாக எழுந்தான்.
வேண்டாம் சார், போனால் போறான் சார் என்று சொல்லிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் கோபாலன் அப்போது நுழைந்தார். சிறு பயல்கள் அப்படித்தான் இருப்பார்கள். சரி, நீங்கள் கொஞ்சம் என் கூட வந்துவிட்டு போகணும் இப்போ என்றார் கோபாலன்.
இது என்னடா கழுத்தறுப்பு என்று சாம்புவின் முகம் விளக்கெண்ணெய் சாப்பிட்டாற்போல் மாறியது. தலையையும் கை தானாகவே தடவி விட்டு கொண்டது.
ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்ப கேஸ், நீங்கள் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்களானால் போதும், எங்கே இருக்கிறது என்று சொல்லிவிடுவீர்கள் என்றார் கோபாலன்.
நான் என்ன மந்திரவாதியா என்று கேட்டான் சாம்பு.
உங்களுக்கு இது குழந்தை விளையாட்டு மாதிரி சார். நம்ம டெபுட்டி கலெக்டர் பஞ்சாப் கேஸ் ஐயர் வீட்டில் கல்யாணம் முந்தானால் உங்களுக்கு கூட பத்திரிகை அனுப்பினதாக சொன்னார் அவர். கல்யாணத்தன்னைக்கு பெண்ணுக்கு வைர மாலை போட்டிருந்தார்கள். நேற்று சாயந்தரம் வரை அது இருந்தது. சாயந்தரம் பெண் மாடியில் படுத்துக்கொண்டு தூங்கியிருக்கிறாள். அவளை எழுப்பி சாஸ்திரிகள் உபாசனத்துக்கு அழைத்திருக்கிறார். அவசரமாக போயிருக்கிறாள். ராத்திரி ஊஞ்சலின் போது கழுத்தில் பார்த்தால் நகையை காணுமாம்.
தொலைந்து போகிறது சார், டெபுட்டி கலெக்டர், பணம் ஏராளமா இருக்கு, வேற பண்ணி போடட்டும் என்றான் சாம்பு.
வேறு பண்ணி போட அவர் தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த நகை இரவல் வாங்கினது, கொடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. புறப்படுங்கள் மிஸ்டர் சாம்பு, பஞ்சாப கேஸ் ஐயர் தவியாய் தவிக்கிறார். பெண் அழுது அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி போய்விட்டது. இவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் சார்
என்று கோபாலன் சாம்புவின் கையை பிடித்து அவசரப்படுத்தினார். சமையற்கட்டிலிருந்து ஜாடையாக வேம்பு கூப்பிடுவதை கவனித்த சாம்பு உள்ளே போனான்.
இந்தாருங்கோ, குழந்தையையும் கூட அழைத்து கொண்டு போங்கோ, அவன் மோட்டாரிலே வரணும்னு ஆசைப்படுறான் என்றாள் வேம்பு.
அதெல்லாம் இப்போ முடியாது. இது பெரிய துருதுருப்பை, என் வேலையை கெடுத்துடும்.
மகா வேலை புரட்ட போறே, அதை கெடுத்துட போறானாக்கும் இவன். இப்படி குழந்தைகளை கரிச்சா பகவான் எங்கிருந்து குழந்தை கொடுப்பார்? அடே பிச்சை, நீ சித்தப்பாவோட சமத்தா போயிட்டு வாடா.
முடியாது, முடியவே முடியாது, முடியாது என்றான் சாம்பு.
இந்த பிடிவாதம்தானே வேண்டாங்கிறது, நீ போடா பிச்சை என்றாள் வேம்பு.
சாம்பு பிடிவாதமாகத்தான் சமையற்கட்டிலிருந்து வந்தான். அவன் கோட்டை பிடித்து கொண்டு பிச்சை தத்தி தத்தி கொண்டு பின்தொடர்ந்தான். உள்ளே என்ன தகராறு என்று சிரித்தார் கோபாலன். எப்படியும் வேம்பு சொன்னபடி கடைசியில் கேட்டாக வேண்டுமென்று சாம்புவுக்கு தெரியுமாகையால் கோபாலனிடம் விஷயத்தை மாற்றி சொன்னான்.
இந்த பயல் கூடவே இருக்கட்டும் என்கிறேன், அவள் வேண்டாம் என்கிறாள் என்றான்.
யாதற்கு சார் இவன் என்று கோபாலன் பிச்சையை விரைக்கவும் அவன் சாம்புவின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவரை எட்டி எட்டி பார்த்தான்.
இறக்கட்டும், ஒரு காரியமாக இவனும் இருக்கட்டும் என்று சாம்பு மழுப்பினான்.
வழியெல்லாம் மோட்டாரில் பிச்சை படுத்திய பாடு இத்தனை அத்தனை இல்லை. கோபாலனின் சட்டை பையெல்லாம் குடைந்தான். சேற்றில் விழுந்தபடி வந்திருந்தானாகையால் அவர் உடுப்புகளில் கூட அழுக்குப்பட்டது. சாம்புவை உத்தேசித்துத்தான் அவர் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். வாஸ்தவமாகவே பஞ்சாப கேச ஐயர் மிகவும் ஆடிப்போயிருந்தார். இருந்திருந்தால் 2000 ரூபாய் பெறும் மாலைக்காக அவர் அப்படி கவலைப்படவில்லை. வாங்கின பண்டத்தை நாணயமாக கொடுத்தோம் என்றில்லையே என்றுதான் அவர் மனம் வருந்தி கொண்டிருந்தார். சாம்புவை பார்த்தபோது கூட அவருக்கு தைரியம் ஏற்படவில்லை. மனதுக்குள் இந்த அசடு என்ன செய்யப்போகிறது என்றுதான் தோன்றியது. வீட்டை சுற்றி பார்த்தார்கள். கீழ்கட்டு பூராவும் சாம்பு சுற்றி வந்தான். புழக்கடையில் 2 பூவரச மரங்கள், அவைகளின் அடியில் ஓர் அம்பாரம் பாத்திரங்களை போட்டுக்கொண்டு வேலைக்காரி தேய்த்து கொண்டிருந்தாள். சாம்பு திரும்பி மாடிப்படி ஏறினான். அவன் கோட்டை பிடித்து கொண்டு குப் குப் என்று வாயால் ஓசைப்படுத்தி கொண்டு பிச்சையும் ஏறினான். பஞ்சாபகேச ஐயர் கோபாலனை தனியே இழுத்து உதட்டை பிதுக்கினார். சாம்புவால் உபயோகமில்லை என்பதுதான் அவர் கூற வந்தது.
அப்படி சொல்லிவிடக்கூடாது, சாம்புவை எனக்கு தெரியும். அவர் மனத்தில் என்ன இருக்கிறதென்று நம் யாராலும் சொல்ல முடியாது. காரியம் செய்வது என்னவோ பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். கடைசியில் ரிசல்ட் பிரமாதமாயிருக்கும் என்றார்.
பஞ்சாப கேச ஐயருக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் என்றார். மாடி பூராவும் இரத்தன கம்பளங்கள் விரித்திருந்தது. சாம்புவுக்கு அவைகளை மிதிக்கக்கூட அச்சமாயிருந்தது. பல வெள்ளி பாத்திரங்கள் அங்கும் இங்கும் இறைந்து கிடந்தன. சந்தனமும் பாக்கும் வெற்றிலையும் சிதறி கிடந்தன. சாம்புவையும் அவன் பின்னால் சேறுபடிந்த நிஜாருடன் ஒரு சிறு பையனையும் பார்த்து அங்கிருந்த ஒருத்தி கழுக்கென்று சிரித்து விட்டாள். சாம்பு நிமிரவும் அவள்தான் கல்யாண பெண் என்று யூகித்தான். பிச்சையை கூட்டி வந்ததால்தானே இந்த அவமானம். சனியன் பிடித்த வேம்பு பிடிவாதத்தினால் வந்தது எல்லாம். ஒரு சோபாவில் தனியே உட்கார்ந்து மூக்கை சொரிந்து விட்டு கொண்டு மோட்டு வளையை பார்த்தான் சாம்பு. பஞ்சாபகேச ஐயரும் கோபாலனும் ஹாலில் வேறொரு மூலையில் நின்று ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சாம்புவும் யோசனையில் ஆழ்ந்தான். சீ, எவ்வளவு கேவலமான பிழைப்பு! க்ஷணம் தப்பினால் அவமானம். இந்த கோபாலன் சிநேகமே பெரிய தொந்தரவாக போச்சுது. ஒதுங்குவோம் என்றால் கூட பிடரியை பிடித்தல்லவா இவர் உந்தி கொண்டு வருகிறார். சாம்பு சட்டென்று தன் பிடரியை பிடித்து கொண்டான். அங்கே ஒரு சிறு கவுண்டிக்கல் சொரேர் என்று அப்போதுதான் பாய்ந்தது. திரும்பி பார்த்தால் பிச்சை சிரித்து கொண்டு நிற்கிறான். சாம்பு அவன் பக்கத்தில் போனான். கோபத்தையெல்லாம் அடக்கி கொண்டு அவன் கையில் இருந்த கவைக்குச்சியை பிடுங்கி இரண்டாக ஒடித்து எறிந்துவிட்டு அவன் காதோடு,
ஏ நாயே, நீ மாடியிலிருந்து இறங்கி இப்போதே கீழே போய் நில். ஆமாம், இங்கே இன்னும் 1 நிமிஷம் இருந்தாயோ உன் மென்னியை முறித்து விடுவேன். உடனே போ
என்று ரகசியமாக அதட்டினான். சாம்புவின் கண்களில் தோன்றிய கோப அக்னியை கவனித்த பிச்சைக்கு இன்னும் அங்கே தாமதித்தால் நிஜமாகவே சாம்பு சொன்னபடியே செய்து விடுவான் என்று தோன்றியது. ஆகவே ஏதோ வைத்ததை எடுக்கப் போகிறவன் போல் வேகமாக கீழே சென்றான். சாம்பு ஏதோ ரகசியம் சொல்லி பையனை அனுப்புவதை தொலைவிலிருந்து கவனித்த கோபாலனும் பஞ்சாபி கேச ஐயரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு சாம்புவை நோக்கி வந்தார்கள்.
ஏதாவது தெரிகிறதா சார் கேட்டார் ஐயர்.
சாம்பு மூக்கை இழுத்து விட்டுக்கொண்டு தலையை தடவினான். பிறகு தலையை மெல்ல ஆட்டி மோவாய்க்கட்டையில் கையை கொடுத்து ஆகாயத்தை பார்த்து வாயை பிளந்து கொண்டு விழித்தான். பஞ்சாபி கேச ஐயருக்கு இதை சகிக்க முடியவில்லை.
ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக வேலைக்காரர்களும் உறவினர்களும் போய்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் சாம்புவை ஏதோ ஒரு புதுவித மிருகத்தை பார்ப்பது போல் பார்த்தார்கள். பஞ்சாப கேசாயர் "அடே ராமா" என்றார். ஓர் ஆள் வந்து நின்றான். "சமயக்கார ஐயா கிட்ட சொல்லி டிஃபன் கொண்டு வர சொல்லு" என்றார். ராமன் சாம்புவை பார்த்து கொண்டே உள்ளே சென்றான். பாதி டிஃபன் சாப்பிடும்போது கோபாலன், "சார், உங்கள் கூட வந்த பயல் டிஃபன் சாப்பிடவில்லையே" என்று ஞாபகப்படுத்தினார்.
"அவன் கீழேயே இருக்கட்டும், ஒரு காரியமாகத்தான் அவனை அனுப்பினேன்"
என்றான் சாம்பு. கோபாலன் பஞ்சாபிகேச ஐயரை பார்த்து கண் சிமிட்டினார். பிச்சையை பற்றி சாம்பு குறிப்பிட்ட அதே சமயத்தில் மாடிப்படியில் வேலைக்காரி திடுதிடுவென்று ஓடி வந்து, "ஐயா ஐயா, பிள்ளையை வந்து பாருங்க, ஓடி வாங்க, சாக்கடையில குதிச்செடுத்து வாங்க" என்று கத்தினாள். சாம்புவின் மனத்தில் ஏற்பட்ட வெறுப்பு இவ்வளவு அவ்வளவில்லை. கீழே போய் அந்த பிள்ளையை வெளுத்து வாங்கி விடுவதென்று எழுந்து மாடிப்படியில் வேகமாக இறங்கினான். கோபாலனும் பஞ்சாபகேச ஐயரும் தொடர்ந்தார்கள். சமையற்காரனும் வேலைக்காரராமனும் வீட்டில் வந்திருந்த உறவினர்களும் கூட சென்றார்கள். கொல்லையில் மழை ஜலமும் சாக்கடை ஜலமும் தேங்கியிருந்த ஒரு பள்ளத்திலிருந்து பிச்சை மெல்ல எழுந்திருக்க முயன்று கொண்டிருந்தான். ராமன் அவனுடைய ஒரு கையை பிடித்து வெளியே தூக்கினான். பிச்சையின் மற்றொரு கை விடாப்பிடியாக ஒரு கவை குச்சியை பிடித்திருந்தது. கவை குச்சியோடு ஒரு நீண்ட கயிறும் வந்தது. கரையேறிய பிச்சை கயிற்றை மேலும் இழுத்தான். நீண்ட கயிற்றின் மற்றொரு முனையில் ஒரு சிறு துணிப்பை கட்டியிருந்தது. இந்த பிள்ளையை அடிப்பதற்கு முன்னால் இவனை குளிப்பாட்டியாக வேண்டும். சாம்பு சுற்றிலும் பார்த்தான். வேலைக்கார ராமன் தான் கண்ணில் பட்டான்.
"ஏ ராமா, இங்கே வா" என்றான் சாம்பு.
ராமன் அந்த குரலுக்கு வந்திருப்பானோ மாட்டானோ, கோபாலன் ராமன் நின்ற பக்கம் பாய்ந்து அவன் கையை பிடித்து, "நில்" என்றார். பிச்சை கையில் அகப்பட்ட கவை குச்சியில் கட்டியிருந்த பையை அவிழ்த்த வேலைக்காரி வைரமாலையை அதனுள்ளிருந்து வெளியே எடுத்து காண்பித்தாள். பஞ்சாப கேசாயர் தம் கண்களை நம்ப முடியாமல், "சாம்பு மந்திரவாதிதான் சார்" என்றார். சாம்புவும் வாயடைத்து போய் நின்றபோது பிச்சை தன் கையிலிருந்த கவை குச்சியை அவனிடம் வெற்றியடைந்த வீரனைப் போல் காண்பித்தான். வீட்டுக்கார அம்மாள் ஒருத்தி பிச்சையை ஸ்நான அறைக்கு அழைத்து சென்றாள். சாம்பு மெல்ல திரும்பி கோபாலன் பக்கம் பார்த்தான். சாம்புவின் பார்வை விழுந்ததுமே ராமன் அலறிவிட்டான்.
"சாமி, நேத்துக்கு குழந்தை தூங்கி எழுந்த உடனே ஜம்மு காலத்தை உதறினேனுங்க. மாலை கிடந்துச்சு, மனசுல கெடுதல் நினைச்சிட்டேன். என் வெத்தலை பையில போட்டு இந்த சாக்கடையில மறைச்சு வச்சேன், மன்னிச்சுக்கங்க" என்றான்.
"உன் வீட்டை சோதனை போடுவாங்களேன்னு இங்கே போட்டுட்டியோ? இதை கவை குச்சியில கட்டுவானேன்"
என்றார் இன்ஸ்பெக்டர். அதற்கு பஞ்சாபகேச ஐயர் பதில் சொல்லிவிட்டார். "பூவரசங்குச்சி எத்தனையோ சாக்கடையில மிதக்கிறது. அது மாதிரி இதுவும் கிடந்தால் யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கான். அப்புறம் இவனுக்கு இதை எடுக்கிறதும் லகுவாயிருக்கும். உங்க பயலுக்கு நீங்க சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள் சாம்பு" பார்த்து பொறுக்கிவிட்டான். "வீர பயல்."
"ஏன் சார், நீங்க பயல்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சீர்கள்?
பெரிய காரியத்தை குழந்தை விளையாட்டாகவே நடத்திட்டேளே" என்று முடித்தார் பரவசத்துடன்.
"அதெல்லாம் கேட்காதீங்கோ"
என்று சொல்லி அசடு வழிய சாம்பு தலையை சொரிந்து கொண்டான்.
"சிட்டி, இந்த சித்தப்பாவை நீ நன்னா அடிச்சிட்டி. என் கவை குச்சியை இது ஒடிச்சு எரிஞ்சுடுத்து சித்தி. மூஞ்சியை பாரு சித்தப்பா, சொத்தப்பா, வெவ்வே வெவ்வே"
என்று அழகு காட்டினான் பிச்சை. குழந்தையை வேம்பு அணைத்து கொண்டு,
"ஏன்னா குழந்தையின் சாமானெல்லாம் உடைக்கிறேள். ஆனாலும் நீங்கள் முசுடு. ஒரு குழந்தையை கண்டு இப்படி கரிக்கப்படாது. அதுதான் பகவான் ஒரு குழந்தையை கொடுக்கலை" என்றாள் சாம்புவை பார்த்து.
"இவன் சொல்றான்னு நீ பேசறியே வேம்பு. இவன் கவை குச்சியை நான் முடித்து இவனையும் கீழே விரட்டாவிட்டால் இவன் சாக்கடையில் மிதந்த வேறொரு குச்சியை பொறுக்கப் போவானா? அதை இவன் பொறுக்காட்டா அந்த நகைத்தான் அப்படி அகப்பட்டிருக்குமா"
என்றான் சாம்பு. "அதை சொல்ல வந்துட்டேளே பெருசா. அந்த குழந்தையை அவ்வளவு கட்டாயப்படுத்தி உங்களோட நான் மட்டும் அனுப்பாட்டா என்ன ஆகியிருக்க போறது? அது கிடக்கட்டும். அந்த ராமனை என்ன பண்ணுவா சொல்லுங்கோ?"
"ராமனை காட்டுக்கு அனுப்புவா. பேசாம நீ உன் வேலையை பார்த்துண்டு போ"
என்றான் சாம்பு.